ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என் வாழ்வில் நான் பெற்ற ஒரு அனுபவம் இப்போது என் மனதில் நிழலாடுகின்றது. இயேசு சபையினர் நடத்தும் ஒரு நிறுவனத்தில் முக்கியமான பொறுப்பை ஏற்கும்படி எனக்கு உத்தரவு வந்தது. அந்த பொறுப்பை என்னால் திறம்பட செய்ய முடியுமா என்ற தயக்கம் எனக்கு. இயேசு சபையில் இன்னும் சில உயர்ந்த பொறுப்புகளை ஏற்று அனுபவம் பெற்றிருந்த மற்றொரு குருவின் ஆலோசனையை நான் தேடினேன். அவர் எனக்கு கொடுத்த ஒரு சில தெளிவுகள் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு எனக்கு உதவின. அவர் சொன்னவைகளில் ஒரு கருத்து இன்னும் என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது.
உங்களுக்கு தரப்படும் இந்த பொறுப்பு நீங்கள் போராடி வெற்றி பெற்ற ஒரு பதவி அல்ல. இந்த நிறுவனத்திற்கு பணி செய்ய உங்களுக்கு கிடைத்த ஓர் அழைப்பு இது. எந்த ஒரு முக்கியமான பொறுப்பிலோ அதிகாரத்திலோ செயல்பட உங்கள் அறிவுத்திறமை, நிர்வாகத்திறமை இவைகளை விட மற்றொரு மிக முக்கியமான பண்பு தேவை. நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கின்றீர்களா என்பதே உங்களுக்கு மிகவும் தேவையான பண்பு. அறிவுத்திறமை, நிர்வாகத்திறமை இவைகளில் உங்களுக்கு குறைகள் இருந்தால் இத்திறமைகள் உள்ள மற்றவர்களது உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதில் குறை ஏற்பட்டால் அந்த குறையை தீர்க்க மற்றவர்களால் முடியாது.
அதிகாரத்தில் இருப்பவர் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னது அதிகாரம் என்ற சொல்லுக்கு ஒரு புதிய இலக்கணத்தை எனக்கு சொல்லித்தந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன் அதிகாரத்தை பற்றி நான் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை இன்று அசை போட காரணம் என்ன? இன்றைய ஞாயிறு வாசகங்கள். இறைவாக்கினர் என்ற பொறுப்பை ஏற்பவர் எத்தகையவராயிருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மறைநூல் அறிஞரைப் போலன்றி தனிப்பட்ட ஓர் அதிகாரத்தோடு இயேசு கற்பித்தார் என்று இன்றைய மார்க்கு நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. அதிகாரம் என்பதை குறித்து நமது கண்ணோட்டம் என்ன, நாம் அதிகாரத்தை எவ்விதம் பயன்படுத்துகின்றோம் என்ற எண்ணங்களை எழுப்பவும், இறைப்பணிகளில் ஈடுபடும் ஒருவர் எத்தகைய அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கவும் இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு. அன்பு நெஞ்சங்களே, இதோ இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளை கேட்போம்.
மார்க் நற்செய்தி பிரிவு 1. ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார்.
இயேசுவின் போதனை மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. அது மட்டுமல்ல, அவர்கள் இதுவரை கேட்டிராத ஒரு அதிகாரத்தோடு ஒலித்தது இந்த போதனை. இயேசுவுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அன்பு நெஞ்சங்களே, அதிகாரம் என்று நாம் தமிழில் பயன்படுத்தும் சொல்லுக்கு இணையான ஆங்கிலச் சொல் அத்தாரிட்டி. இந்த சொல்லுக்கு ஆக்ஸ்ஃபர்ட் அகராதியில் இரு வேறுபட்ட அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வகை அர்த்தம் நாம் வழக்கமாக பயன்படுத்தும் சக்தி, பதவி, நிறுவனம் என்ற அர்த்தங்களில் ஒலிக்கின்றது. 2வது வகை அர்த்தம்தான் நாம் இன்று அதிகம் சிந்திக்க வேண்டியது. இதில் அத்தாரிட்டி என்ற வார்த்தைக்கு the power to influence others, especially because of one's commanding manner or one's recognized knowledge about something என்று அர்த்தம் தரப்பட்டுள்ளது. அன்புள்ளங்களே, இந்த 2வது அர்த்தத்தை வார்த்தைகளால் விளக்குவதற்கு பதிலாக ஒரு கற்பனை காட்சியின் மூலம் புரிந்து கொள்ள முயல்வோம். உயர்ந்த பதவியில் இருக்கும் பல உலகத் தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தை நாம் கற்பனை செய்து கொள்வோம். கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்குள் ஒவ்வொரு தலைவரும் நுழையும் போது அவர்கள் பெயர்கள் அறிவிக்கப்படும். அவர்களை சுற்றி பலர் வருவார்கள். ஒரு பிரம்மாண்டமான இசை ஒலிக்கும். அந்த தலைவரை நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கைகள் தட்ட வேண்டியிருக்கும். அந்த நேரம் அந்த கூட்டத்திற்கு மதர் தெரேசா அல்லது காந்தியடிகள் அல்லது மக்களின் மனங்களில் உயர்ந்த இடம் பிடித்திருக்கும் ஓர் உன்னத மனிதர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரை பற்றி அறிவிப்புகள் தேவையில்லை. அவரை சுற்றி பலர் நடந்து வரவும் தேவையில்லை. அவர் அங்கு நுழைந்ததும் அந்த அரங்கத்தில் உருவாகும் மரியாதை தனிப்பட்ட வகையில் இருக்கும். அங்கு இருப்பவர்கள் எவ்வித தூண்டுதலும் இல்லாமல் எழுந்து நிற்பார்கள். கரவொலி எழுப்புவதற்கு பதிலாக அவரை கையெடுத்து கும்பிடுவார்கள். இதுதான் அன்புள்ளங்களே உள்ளூர உருவாகும் மரியாதை. இந்த மரியாதைக்கு காரணம் அந்த மாமனிதர்கள் நம் உள்ளங்கள் மீது கொண்டிருக்கும் அதிகாரம். இந்த அதிகாரம்தான் அத்தாரிட்டி என்ற வார்த்தைக்கு தரப்படும் இரண்டாவது வகையான அர்த்தம். இந்த இரண்டாவது வகையில் மற்றொரு அம்சமும் அடங்கியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒருவர் பெற்றுள்ள ஆழமான புலமைத்துவம், அந்த புலமைத்துவத்தின் அடிப்படையில் அதை பற்றி பேசுவதற்கோ எழுதுவதற்கோ அவர் சுயமாக பெறும் அதிகாரம். இது இந்த இரண்டாவது அர்த்தத்தில் பொதிந்துள்ள மற்றொரு அம்சம். பல ஆண்டுகள் பல ஆயிரம் சோதனைகளை மேற்கொண்டு மின்விளக்கை உருவாக்கியவர் தாமஸ் ஆல்வா எடிசன். மின்விளக்கை பற்றி பேச இவரை விட யாருக்கு அதிகாரம் இருக்க முடியும்? எடிசன் எந்த ஒரு பள்ளியிலும் பயின்றதாக தெரியவில்லை. கல்வி பயிலவே அருகதையில்லை என்று வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அவர் தன் சொந்த படைப்பாற்றல் கொண்டு 1000க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளை உலகறியச் செய்தார். தன் கண்டுபிடிப்புகளை பற்றி பேசும் அதிகாரமும் பெற்றார்.
இயேசுவே நான் விளக்காக வேண்டும், நீரே அதன் ஒளியாக வேண்டும். இயேசுவே நான் விளக்காக வேண்டும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, அதிகாரம் என்ற வார்த்தையை பற்றி வகுப்பு எடுப்பதாக தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அதிகாரம் என்பது நாம் தினமும் சந்திக்கும் ஒரு மனித அனுபவம். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சமாளிக்க முடியும், தீர்க்கவும் முடியும். நமது குடும்பங்களில் ஆரம்பித்து உலக நாடுகளின் பேரவைகள் வரை அதிகாரம் பல வடிவங்களில் இருக்கின்றது. போட்டியிட்டு பெறும் பதவிகளால் ஒருவருக்கு கிடைக்கும் அதிகாரம் நிரந்தரமானது அல்ல. மாறாக உன்னதமான பண்பு அல்லது உயர்ந்த அறிவு இவைகளைக் கொண்டு ஒருவர் தனக்குள் உருவாக்கிக் கொள்ளும் அதிகாரம் அவரது வாழ்நாள் முழுவதும் அவரை தொடரும். இந்த அதிகாரத்தில் பொதுவாக ஆணவம் இருக்காது, அடுத்தவரை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆவல் இருக்காது, தங்கள் கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா என்ற ஐயம் பயம் இவை எதுவும் இருக்காது. ஒருவர் சுயமாக தனக்குள் வளர்த்து கொள்ளும் இந்த அதிகாரம் உள் மன சுதந்திரத்தை தரும், உண்மைகளை பேச வைக்கும். அது கேட்பவர்களையும் சுதந்திரம் அடையச் செய்யும், உண்மையை நோக்கி அவர்களை வழிநடத்தும். அன்பு இதயங்களே, இயேசுவின் அதிகாரம் இந்த வகையைச் சார்ந்தது. அவர் எந்த ஒரு குருவிடமோ பள்ளியிலோ பயிலவில்லை. இறைவனை பற்றி தன் வாழ்வில் ஆழமாக உணர்ந்து தெளிந்தவைகளை அவர் மக்களிடம் பகிர்ந்து கொண்டார். எனவே அவர் சொன்னவை மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. இதுவரை ஏதோ தாங்கள் மனப்பாடம் செய்தவைகளை சொல்வது போல் மறைநூல் வல்லுநர்கள் கூறி வந்த பாடங்களுக்கும் இயேசு தன் சொந்த அனுபவத்தில் கண்டுணர்ந்த உண்மைகளை சொன்னதற்கும் வேறுபாடுகள் இருந்தன. கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை இயேசு ஆழமாக உணர்ந்ததால் அவர் இந்த அதிகாரத்தோடு போதித்தார். அன்பு நெஞ்சங்களே, கடவுளால் அனுப்பப்படும் அவரால் உருவாக்கப்படும் இறைவாக்கினர்களின் இயல்பை பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு விளக்குகின்றது. இறைவன் சொன்ன செய்திகளை சரியாக புரிந்து கொண்டு அவைகளை தங்களுக்கு விளக்கி இதுவரை தங்களை வழிநடத்தி வந்த மோசே என்ற இறைவாக்கினர் இறக்கும் தருவாயில் இருந்ததால் கலக்கம் அடைந்திருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதல் சொல்வதாக அமைந்திருந்தது மோசேயின் சொற்கள்.
இணைச்சட்டம் பிரிவு 18. மோசே மக்களிடம் கூறியது, ஆண்டவர் என்னை நோக்கி, உன்னைப்போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்கள் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்குச் சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான்.
அருளே எம்மில் வாழ வந்த அருளே,
எனது அருமை அன்புள்ளங்களே, மோசே துவங்கி இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர்களாக தலைவர்களாக பலர் இருந்தனர். அவர்களில் பலர் பதவியிலிருந்து அதிகாரம் செலுத்தவில்லை. பலர் பரிதாபமான நிலையில் வாழ்ந்தனர். ஆனாலும் இறைவன் தங்கள் உள்ளத்தில் பதித்த உண்மைகளை பயமின்றி மக்களிடம் உரைத்தனர். இறைவன் பெயரால் பேசுகிறோம் என்ற அந்த அதிகாரம் ஒன்றே அவர்களை துணிவோடு செயல்பட வைத்தது. இந்த இறைவாக்கினர்களின் முழு வடிவமாக இறைவாக்காகவே வந்த இயேசு அதிகாரம் என்ற சொல்லுக்கு இன்னும் பல புதிய இலக்கணங்களை நமக்கு சொல்லித்தந்தார். அன்பு இதயங்களே, குடும்ப பொறுப்புகளில் ஆரம்பித்து அரசியல், மதம், சமுதாயம் என்று பல துறைகளிலும் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் அதிகாரம் என்பதை சரியான கண்ணோட்டத்தில் நோக்குவதற்கு இன்றைய வாசகங்கள் சொல்லித்தரும் பாடங்களை நாம் பயில வேண்டும். நமக்குள் நாமே வளர்த்து கொள்ளும் உன்னத பண்புகளால் நாம் மற்றவர்களது மதிப்பை பெற வேண்டும் என்று இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த பாதையில் நாமும் வாழ்வதற்கு இறை அருளை இன்று மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.